நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடல் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் வகுப்பு, அதை நாங்கள் இன்று தொடர்வோம் பாபாஜி பெரம்பொருள் ஆசியுடன். முதலாவதாக போன வகுப்பில் படித்தவற்றை மீளாய்வு செய்து அதை தொடர்ந்து புதிய விடயங்களை இன்றைய வகுப்பில் பார்ப்போம். போன வகுப்பில் நாங்கள் முழுமையாக ஆன்ம தத்துவத்தின் சுருக்கத்தை பார்த்தோம். ஏனென்றால் ஆன்ம தத்துவம் நாங்கள் அடிப்படை கருத்து யோகத்திற்கு தேவையான அளவு படித்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வித்யா தத்துவத்தை பார்த்தோம். இறைவன் தன்னுடைய செயல்முறை திட்டத்திற்காக மாயா மலத்திலிருந்து 36 தத்துவங்களை படைக்கின்றார். அதில் சுத்த மாயையிலிருந்து சுத்த தத்துவமாக 5, அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவமாக 7, பிரகிருதியிலிருந்து ஆன்ம தத்துவமாக 24 படைக்கின்றார். மொத்தம் 36. இவற்றில் ஆன்ம தத்துவம் பார்த்து முடிந்தாகிவிட்டது. இப்போது வித்யா தத்துவத்தை பார்க்க தொடங்கியிருக்கின்றோம். வித்யா தத்துவத்தில் 7 தத்துவங்கள் இருக்கின்றது. அவை முறையே மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். இதில் இந்த மாயை என்று சொல்வது சென்ற வகுப்பில் விரிவாக பார்த்திருந்தோம். மாயை என்ற சொல்லு ஆன்மீகத்தில் ஒரு பொது சொல்லு. மூல மாயை என்று நாங்கள் சொல்வது அனாதியில் இருக்கும் பதி பசு பாசத்தில், பாசத்தில் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயையில் இருக்கும் மாயைதான் மூல மாயை. இங்கு வித்யா தத்துவத்தில் நாங்கள் சொல்லப்படும் மாயை, இந்த மாயை 2 வகைப்படும். ஒன்று சுத்த மாயை, மற்றது அசுத்த மாயை. சுத்த மாயை என்பது மலம் இல்லாத மாயை, அசுத்த மாயை என்பது மலம் கலந்த மாயை. ஆகவே இந்த அசுத்த மாயையில் இருந்துதான் வித்யா தத்துவம் கடவுள் உருவாக்குகின்றார் தத்துவங்களை. அந்த அசுத்த மாயையும் முழுதாக எடுக்காது, அந்த அசுத்த மாயையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த 7 தத்துவங்களில் ஒரு தத்துவமாக முதலாவதாக மாயையை வைக்கின்றார். அது ஒரு பகுதி. அதற்கு உதாரணமும் போன முறை நாங்கள் இந்த ஒரு குயவன் ஒரு பானையை செய்வதற்கு தன்னிடம் இருக்கும் மொத்த மண்ணில் சிறிதளவை எடுத்து பதப்படுத்தி பானை செய்கின்றான் என்பதை உதாரணமாக பார்த்தோம். ஆகவே அந்த வித்யா தத்துவத்தில் இருக்கும் ஏழு தத்துவங்களில் முதலாவதாக இருப்பது மாயை. அது அசுத்த மாயையின் ஒரு பகுதி, மறந்து விடாதீர்கள். அதற்கு பின் காலம் இருக்கின்றது. காலம் நிச்சயமாக எங்களுக்கு மிகவும் முக்கியமானதொன்று தத்துவங்களில் என்று படித்தோம். நேரம் எல்லைகளை கொடுப்பது. நியதி அதுவும் முக்கியம் என்று படித்திருக்கின்றோம். ஏனென்றால் அவரவர் செய்த வினையை அவரவரே அனுபவிக்க வேண்டும். கடவுள் அதை நிர்ணயிப்பதற்காக நியதி தத்துவத்தை வைத்திருக்கின்றார். கலை தத்துவம், அதாவது ஆணவ பிடியில் இருக்கும் ஆன்மாவை சிறிது தளர்த்தி செயல்பட வைக்கின்ற தத்துவம் தான் கலை தத்துவம். அதை கிரியா சக்தி என்று சொல்லுவோம், செயல் சக்தி. வித்தை, அது அறிவுக்குரியது. ஐந்து பொறிகளையும் செலுத்தி அறிவு நிலையை சிறிது சிறிதாக எடுப்பதற்குரிய தத்துவம் வித்யா தத்துவம். அதைத் தொடர்ந்து அராகம், இது எங்களுடைய விருப்பை கூட்டுகின்றது, தூண்டுகின்றது, இச்சையை. அதுதான் அராக தத்துவம். இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த ஐந்தும் சேர்ந்ததை நாங்கள் பஞ்ச கஞ்சுகம் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறுகின்றார்கள். அதற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது. அதுதான் இறுதியான ஏழாவது தத்துவமாகிய புருட தத்துவம். இந்த புருட தத்துவத்துக்குரிய பேர் ஏன் வந்தது என்பதையும் பார்த்தோம். எங்களுடைய உலகியலில் ஆண் பெண் வகை இருக்கின்றது. ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு, திருமண வாழ்க்கையை, அவன் ஒரு பருவம் எய்தினா பின்தான் அவனுக்கு அந்த திருமணம் நடக்கும். அந்த நேரம்தான் அந்த ஆண் அந்த திருமணத்தின் போது புருஷன் என்ற நிலையை பெறுகின்றான், தகுதி படைத்த பெண். இந்த புருடன் என்ற சொல்லும் புருஷன் என்ற சொல்லும் உலகியலில் ஒரே கருத்தை உடையது. அதேபோல் தத்துவங்களில் இந்த ஆன்மா பக்குவமடைய வேண்டும், நுகர்வோன் தன்மையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வித்யா தத்துவங்கள் ஏழு கடவுளால் படைக்கப்பட்டது. ஆகவே இந்த வித்யா தத்துவங்கள் ஏழையும் வைத்து இந்த ஆன்மா நுகரும் தன்மையை, அதை நுகர்வோன் தன்மை என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர்கள், அந்த தன்மையை பெறுகின்றது. அந்த தன்மையை பெறும்போது அந்த தத்துவத்தில் இறுதியாக இருக்கும் புருடன் நிலையை அடைகின்றது. ஆகவே அந்த நிலையை அடைந்தவுடன் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஆன்ம தத்துவத்தில் அது பொருட்கள் உருவாக்கும் தத்துவம், நுகரும் பொருட்களை, அந்த பொருட்களை வைத்து இந்த ஆன்மா அறிவுத்திறனை வளர்க்க துவங்கப் போகின்றது. ஆகவே இந்த வித்யா தத்துவத்தை நாங்கள் சென்ற முறை பார்த்திருந்தோம். அதில் நாங்கள் பார்த்தது கால தத்துவத்தையும் நியதி தத்துவத்தையும். அதையும் ஒரு விரைவாக மீளாய்வு செய்வோம். கால தத்துவம் ஏன் தேவை என்று பார்த்தோம். அது மிகவும் முக்கியமான தத்துவம். எல்லைகள், நேரங்களை வகுப்பதற்கு தேவை. ஆகவே இந்த கால தத்துவத்தில் காலம் தத்துவம் எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தோம் என்றால், அதனுடைய மூலம் சுத்த மாயையிலிருந்து தான் வருகின்றது. ஏனென்றால் சிவசக்தி அது சுத்த மாயையிலிருந்து தான் இயக்குகின்றார்கள். தத்துவப்படி அது அசுத்த மாயையில் இருக்கின்றது காலம். அதற்கு அடுத்ததாக காலத்தை பற்றி பார்க்கும் போது அது ஒன்றா பலவா என்று பேராசிரியர் விளக்கினார். காலங்கள் என்பது பல. அதற்குரியது என்னவென்றால் காலம் மூன்று வகைப்படும் என்று பார்த்தோம். இறந்த காலம், நிகழ் காலம், எதிர்காலம். இந்த இறந்த காலத்தில் கால தத்துவம் எல்லையை வரையறுப்பதாகவும், நிகழ்காலத்தில் அது வினப்பயனை எடுப்பதற்கு அந்த பயனை அளவீடு செய்வதாகவும், நிகழ்கால எதிர்காலத்தில் அது புதுமையான விடயங்களை அறிவதற்கும் இந்த கால தத்துவம் பயன்படுகின்றது. இறைவனுக்கு ஆன்மாக்களுக்கு ஊட்டுகின்றார் ஆன்மா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு. ஆகவே இந்த கால தத்துவம் மிகவும் முக்கியமானது. முதலாவது தத்துவமாக ஏழு தத்துவத்தில் அமைந்திருக்கின்றது மாயைக்கு பின் என்று பார்த்திருந்தோம். அதற்காக அதற்கடுத்ததாக நியதி தத்துவத்தை பார்த்தோம். சுருக்கமாக பார்த்து விடுவோம். இந்த நியதி தத்துவம் ஏன் தேவை என்று பார்த்தோம். இந்த நியதி தத்துவம் மூன்று முக்கிய காரணங்களுக்காக தேவை என்று பேராசிரியர் கூறியிருக்கின்றார் சைவ சித்தாந்தத்தில் இருந்து. முதலாவது காரணம், அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவிப்பதற்கு இந்த நியதி தத்துவம் தேவை. இறைவன் அதுக்காக இந்த நியதி தத்துவத்தை உருவாக்குகின்றார். இரண்டாவது, வினைக்குரிய பயன் அந்த உயிரை தான் சென்றடைய வேண்டும், வேறு உயிர்களுக்கு போகக்கூடாது என்பதை நிர்ணயிப்பதற்காகவும் இந்த நியதி தத்துவம் இருக்கின்றது. மூன்றாவதாக, சார்ந்த மற்றவர்கள் இந்த வினைகளை கவர்ந்து விடக்கூடாது என்று மூன்றாவது நிலையை பேராசிரியர் கொடுத்திருந்தார். அதாவது அதற்கு உதாரணமாக எளியவர் வலியவர் எளியவர் என்று சொல்லியிருந்தார். அதாவது எளியவருடைய வினையை வலியவர் கவர்ந்திடக்கூடாது என்ற உலகியல் கோட்பாட்டின்படி இந்த வினைகள் அவரவர்க்காகவே இருக்க வேண்டும், அந்த கவர்தல் நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த நியதி தத்துவத்தை இறைவன் உருவாக்கி இருக்கின்றார் தத்துவங்களில் என்று பார்த்தோம். ஆகவே இந்த தத்துவங்களில் காலம் நியதியை சென்ற வகுப்பில் பார்த்துவிட்டோம். இந்த தத்துவங்கள் இந்த வித்யா தத்துவங்கள் ஏழும் மேலே இருக்கும் சுத்த தத்துவங்களில் இருந்துதான் இயக்கம் பெறுகின்றது. ஆனால் நடைமுறைகள் வித்யா தத்துவத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. சிவசக்தி தத்துவம் தான் இயக்கத்திற்குரியது என்று நாங்கள் அடிப்படையில் படித்திருக்கின்றோம். இந்த மூன்று தத்துவங்களில் மீண்டும் ஆன்ம தத்துவம் பொருட்களை உருவாக்குவதற்கும் வித்யா தத்துவம் ஆன்மாவை நுகர்வோன் தன்மை அடைவதற்கும் புருஷன் நிலையை புருட நிலையை அடைவதற்கும் சுத்த தத்துவம் இயக்குவதற்கும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே எல்லாம் சிவசக்தி மூலமாகத்தான் இயக்கம் அடைகின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று இதில் மூன்றாம் நிலையில் இருக்கும் கலை தத்துவத்தை நாங்கள் சிறிது பார்ப்போம். இந்த கலை தத்துவத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த கலை தத்துவம் என்பது கலை என்பது செயலுக்குரியது. அதாவது நாங்கள் அடிப்படையில் அனாதியில் ஆணவ மலத்துடன் கட்டுண்டிருக்கின்றோம். உயிருக்குரிய விடயம் இச்சை செயல் அறிவு இவையெல்லாமே செயல்படாது மயக்க நிலையில் ஆணவத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இருக்கும் ஆன்மாவை இந்த மயக்க நிலையிலிருந்து முதல் தெளிவித்தால்தான் இந்த மூன்று நிலையையும் ஆன்மாவுக்கு கொடுத்து அதன் மூலம் ஆன்மாவை பக்குவப்படுத்தி இறைவன் தன்னுடைய நிலையை இந்த ஆன்மாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இச்சை என்றதை அடிப்படை தத்துவத்தில் பார்த்திருக்கின்றோம். அதே போல இந்த கலை தத்துவம் செயலுக்குரியது என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த தத்துவத்தை தான் இறைவன் முதல் இயக்கத்திற்கு கொண்டு வருகின்றார். அதாவது இந்த ஆன்மாவை அந்த ஆணவ மல பிடியிலிருந்து சிறிது சிறிதாக விடுவித்து செயல்படும் தன்மைக்குரிய நிலையை உருவாக்குகின்றார் முதலாவதாக இந்த கலை தத்துவத்திலிருந்து. ஸோ இதில் ரெண்டு விடயத்தை பேராசிரியர் மீண்டும் அழுத்தி சொல்கின்றார். இந்த ஆன்மாவை செயல்படுத்துவதற்கு ஆணவ மலப்பிடியிலிருந்து சிறிது சிறிதாக தளர்த்துகின்றார் இறைவன் என்பதை அழுத்தமாக சொல்கின்றார். அது ஏன் சிறிது சிறிதாக என்று அதற்கும் விளக்கம் கொடுக்கின்றார். அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ற வினைகளுக்கு ஏற்றவாறுதான் அவர் அந்த சிறிது சிறிதாக அந்த தளர்வினை கொடுக்கின்றார். அந்த அனுபவத்தை கொடுக்கத் தொடங்குவதற்கு ஆகவேதான் அந்த சிறிது சிறிதென்றதை அவர் மிகவும் அழுத்தி சொல்லுகின்றார் தன்னுடைய பேச்சில். ஆகவே கலையின் தொழில் என்னென்று பார்த்தோம் என்றால், ஆணவத்தின் பிடியை சற்றே தளர்த்துவது முதலாவது, இரண்டாவது செயல் ஆற்றலை தூண்டுவது. ஆகவே இந்த கலை தத்துவம் இவ்வாறு செயல்படும் போது இன்னும் மூன்று நான்கு விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை நாங்கள் எங்களுடைய கடைசி இரண்டு வகுப்புகளில் ஏதோ ஒரு வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். அதன் தொடக்கத்தை அதை இன்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது, எங்களுக்கு இந்த பொருட்களை நாங்கள் நுகரும் போது, அறியும் போது எங்களுக்கு மூன்று விதமான காட்சிகள் ஏற்படுகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். முதலாவதாக, என்னென்று இந்த பொருட்களை நாங்கள் அறிகின்றோம்? எங்களுடைய அறிகருவிகள் மூலம் அறிகின்றோம். அந்த அறிகருவிகள் மூலம் அறியும் விடயத்தை வாயு காட்சி என்று பார்க்கின்றோம். கருவிகள் மூலம் மனம் அதை பற்றுகின்றது, ஐயுறுகின்றது. அந்த நிலையில் அதை வாயு காட்சி என்றும் நிர்விகல்ப காட்சி என்றும் சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. இங்கு விகல்பம் என்றால், இந்த சொற்றொடர்களுக்குரிய விளக்கம், சிறிய விளக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும். விகல்பம் என்றால் வேறுபாடு என்பது பொருள். நிர்விகல்பம் என்றால் வேறுபாடு இல்லை என்பது, அதற்குரிய எதிர்ச்சொல். ஆகவே நிர்விகல்ப நிலையை அந்த வாயு காட்சி ஆன்மாக்களுக்கு கொடுக்கின்றது. இதெல்லாம் ஒரு சொற்கள். இந்த சொற்களை நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் போதும். வாயில் காட்சி, அது முதலாவது காட்சி. அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்கின்றது? மனம் பற்றுகின்றது, ஐயுறுகின்றது அந்த காட்சி கிடைத்தவுடன். அது ஐயுற்றவுடன் சித்தம் சிந்திக்கத் தொடங்குகின்றது, அகங்காரம் எழுச்சி உறுகின்றது, புத்தி நிச்சயிக்கின்றது. இதுதான் அந்த கரணங்களின் செயல்கள். இந்த நான்கு செயல்களும் நடக்கும் போது, புத்தி நிச்சயிக்கும் போது இந்த காட்சி சவிகல்ப காட்சி என்று சொல்லப்படுகின்றது. விகல்ப என்றதுக்கு கருத்து பார்த்தோம், வேறுபாடு. சவிகல்ப என்றால் சர்வ வேறுபாடு, எல்லா வேறுபாடுகளையும் உள்ளடக்கிய காட்சி. சானா என்ற சொல்லு சகல என்று பொருள் கொடுக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அந்த காட்சிக்கு பெயர் மானத காட்சி என்று பார்த்தோம். முதல் இந்த காட்சிகளின் பெயர்கள் நாங்கள் டிரைவ் பண்ணியிருக்கின்றோம், வரையறுத்திருக்கின்றோம் பழைய வகுப்புகளில். இப்போது சிறிது விரிவாக பார்க்கின்றோம். இந்த காட்சியின் பின் புத்தி தத்துவம், புத்தி நிச்சயித்த பின், இந்த பொருட்கள் நிச்சயிக்கப்பட்ட பின் அதனுடைய மூன்றாவது காட்சி வருகின்றது. புத்தி ஒன்றை நிச்சயித்த பின் புத்திக்கு இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. புத்தி நிச்சயிக்கின்றது, நிச்சயித்த பின் அதை ஆன்மா அந்த நிலையில் அழுந்தி அழுந்தி அதை அனுபவிக்கின்றது. இது புத்தியின் செயல்கள். அந்த அழுந்தி அழுந்தி புத்தி நிச்சயித்து முடிந்த பின் நடைபெறும் செயலை மூன்றாவது காட்சியாக சைவ சித்தாந்தம் கொடுக்கின்றது. அந்த காட்சிக்கு உரிய பெயர் அது மூன்றாவது காட்சி. அந்த காட்சியை மானத காட்சி, மூன்றாவது காட்சி தன் வேதனை காட்சி. பெயரை சிறிது மறந்துவிட்டேன். தன் வேதனை காட்சி என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஏன் இந்த தன் வேதனை காட்சி என்ற பெயர் கிடைத்தது என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். இந்த முதல் ரெண்டு காட்சியும் எல்லா ஆன்மாக்களுக்கும் முதலாவது காட்சி மிகவும் பொதுவானது, ஒரு வேறுபாடும் இருப்பதில்லை ஆன்மாக்களுக்கிடையில். இரண்டாவது காட்சியும் கிட்டத்தட்ட முழு பொது காட்சியான ஒரு விடயம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆனால் இந்த மூன்றாவது காட்சி ஆன்மாக்களுக்கு தனிப்பட்ட காட்சியாக அமைகின்றது. ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் இந்த தன் வேதனை காட்சி தனிப்பட்ட காட்சிகளாக அமைகின்றது. ஆகவே இந்த மூன்று காட்சிகளையும் ஆன்மா எடுக்கின்றது என்று பார்த்தோம். இதை நாங்கள் பார்த்தபோது இந்த காட்சிகளை, அதாவது நுகரும் பொருட்களை பார்ப்பது தான் முதலாவது விடயம் நடக்கின்றது என்று பார்த்தோம். ஆகவே இந்த காட்சிகளை நாங்கள் புத்தி தத்துவத்தில் இருந்துதான் தொடங்குகின்றது. ஏனென்றால் புத்தி நிச்சயித்த பின்னால் தான் தொடங்குகின்றது. ஆகவே இந்த புத்தி தத்துவம் எங்கே இருக்கின்றது? ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த புத்தி தத்துவத்தை இயக்குவது எங்கிருந்து வருகின்றது? கலை தத்துவத்தில் இருந்து வருகின்றது. ஏனென்றால் செயல்முறைக்கு இந்த ஆன்மாவை கொண்டு வந்தால்தான் இந்த புத்தி தத்துவத்தை இயக்கலாம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆனால் இந்த கலை தத்துவம் எங்கே இருந்து வருகின்றது? அசுத்த மாயை வித்யா தத்துவத்தில் இருக்கும் கலை எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால் அது சுத்த தத்துவத்தில் இருந்து இயக்கம் பெறுகின்றது. ஏனென்றால் அங்குதான் சிவசக்தி இயக்கம் நடைபெறுகின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த இயக்கம், புத்தியின் இயக்கத்தை செயல்படுத்துவது மூலமாக இருப்பது சிவசக்தி தத்துவம், அதாவது இயக்கம். அதற்கு கீழே இருப்பது கலை தத்துவம், அதற்கு கீழே இருப்பதுதான் புத்தி தத்துவம். இது மூன்று நிலைகளில் இருக்கின்றது: சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே இதை நாங்கள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தத்துவங்களை. அதாவது நாங்கள் கீழிருந்து மேலாக போகும்போதுதான் ஒவ்வொரு தத்துவத்தையும் மேலிருந்து எந்த தத்துவங்கள் இயக்குகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த தத்துவங்களை நாங்கள் பார்க்கும்போது ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் இந்த கலை தத்துவத்தில் இருந்து வருகின்றது. அதேபோல் இந்த கலை தத்துவம் என்பது சுத்த தத்துவங்களில் இருந்து வருகின்றது என்ற இந்த தொடர்ச்சியை நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே இந்த கலை தத்துவத்தை பற்றி நாங்கள் இவ்வளவு விடயமும் இப்போதைக்கு பார்த்து அடுத்த தத்துவத்திற்குள் உங்களை கொண்டு செல்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நாங்கள் இங்கு எல்லா தத்துவத்தையும் பார்த்த பின் இந்த இடத்திற்கு வந்து இன்னும் சில விடயங்களை இதை பற்றி பார்ப்போம். அடுத்த தத்துவம் வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் என்றால் என்ன? வித்யா தத்துவம் வித்தை. வித்தை என்று சொன்னால் அறிவு, கலை என்று சொன்னால் செயல், வித்தை என்ற தத்துவம் அறிவுக்குரியது. ஆகவே இந்த அறிவு தத்துவத்தின், அதாவது வித்யா தத்துவத்தின் பொருள் என்னென்று பார்த்தால், இந்த வித்தை என்று சொல்வது அறிவு அல்லது ஞானத்தை குறிக்கும் சொல்லு என்று பேராசிரியர் வரையறுக்கின்றார். அதைவிட இது எதிலிருந்து தோன்றுகின்றது இந்த வித்யா தத்துவம் என்று நான் உங்களுக்கு அட்டவணை தந்திருக்கின்றேன். அதை வைத்திருப்பவர்கள் அதை பார்த்து கொண்டு செல்லலாம் நான் பேசுவதை. இல்லாதவர்கள் வீடு சென்று இதை கேட்கும்போது பாருங்கள். இந்த வித்தை தத்துவம் எங்கிருந்து வருகின்றது என்றால் கலை தத்துவத்தில் இருந்து வருகின்றது. கலை, வித்தை, அராகம், கலை தத்துவத்தில் இருந்துதான் வித்தை தத்துவமும் அராக தத்துவமும் வருகின்றது. ஆகவே இந்த வித்தை தத்துவம் எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால் அது கலை தத்துவத்தில் இருந்து வருகின்றது. ஆகவே இந்த முழு அட்டவணையையும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அசுத்த மாயை என்ற தத்துவத்திலிருந்து ஒரு பகுதியாகிய மாயை உருவாகின்றது. அந்த மாயையிலிருந்து காலம், நியதி, கலை உருவாகின்றது. அந்த கலை தத்துவத்திலிருந்து வித்தை, அராகம், ஆன்ம தத்துவம் உருவாகின்றது. இந்த தொடர்பு உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தொடர்புகளை பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு முறை முழுமையாக பார்க்கும் போது உங்களுக்கு அந்த தொடர்புகள் நன்றாக விளங்கிவிடும். ஆனால் அட்டவணையில் மிகவும் நன்றாக அது போடப்பட்டிருக்கின்றது. ஏன் இவையெல்லாம் எங்களுக்கு தேவை என்றால், எங்களுடைய உடலில் இந்த கருவிகளால் உலகியல் வாழ்க்கைக்கு என்றாலும் சரி, ஆன்மீகத்துக்கு என்றாலும் சரி, எங்களுடைய விடயங்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமாக இந்த உடலில் இடம்பெறுகின்றது, இந்த உடலில் இந்த தத்துவங்கள் எப்படி செயல்படுகின்றது, இது ஒரு விஞ்ஞான பூர்வமாக பார்த்தாலே மிகவும் அற்புதமான விஷயங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவத்தில் தரப்பட்டிருக்கின்றது பரம்பொருளினால், அருளாளர்கள் மூலம். ஆகவே இஸ் எ சயின்டிஃபிக் ஆர்ட், விஞ்ஞான பூர்வமான விடயம் அடங்கி இருக்கின்றது. அதை நீங்கள் உள்நோக்கி சென்று எல்லோரும் பாருங்கள். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மாத்திரம் அது தேவையல்ல, உங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கும் இந்த விஞ்ஞான பூர்வமான விளக்கம், உடலில் என்ன நடைபெறுகின்றது என்பதை அறிய வேண்டுமென்றால், உடலில் என்னென்ன இருக்கின்றது சூட்சுமமாக, அவையினுடைய தொழில்கள் என்ன நடக்கின்றது, எப்படி இவையெல்லாம் செயல்படுகின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நிச்சயமாக அந்த இடத்திற்கு நீங்கள் போனால்தான் இதை அறியலாம். அடுத்ததாக வித்தை தத்துவத்தின் தொழில் என்ன என்று பார்த்தால், கலை தத்துவத்திற்கு தொழில் உண்டு, அதேபோல் வித்தை தத்துவத்திற்குரிய தொழில் என்னவென்று பார்த்தால், மீண்டும் ஆணவப்பிடியை சிறிது தளர்த்தி இந்த அறிவு ஞானம் இந்த அறிவு நிலையை தூண்டுகின்றது. அதுதான் வித்தை தத்துவம். கலை தத்துவம் என்ன செய்தது? ஆணவப்பிடியை சிற்று தளர்த்தி செயலை சிறிது தூண்டியது. வித்தை தத்துவம் ஆணவப்பிடியை சிறிது தளர்த்தி அறிவு நிலையை தூண்டுகின்றது. அதுதான் வித்தை தத்துவத்தின் செயல். இந்த வித்தையால் என்ன பயன் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். வித்தைக்குரிய பயன் அறிவை விளங்கச் செய்வது என்று சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. அறிவை விளங்கச் செய்வதற்குத்தான் இந்த வித்தை தத்துவம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. அறிவு என்றால் என்ன என்று கேட்டால், அது நுகர்தல். அதாவது நாங்கள் அறிவை நுகர வேண்டும். நுகர்வதைத்தான் அறிவு என்கின்றோம். ஏனென்றால் நுகர்வதால் தான் எங்களுடைய அறிவு திறன் வளர்கின்றது. ஒன்றை அறிவது, ஒன்றை நுகர்வதால் தான் எங்களுடைய அறிவு திறன் வளர்கின்றது. அந்த நுகர்தலால் எங்களுக்கு இன்பமும் துன்பமும் கிடைக்கின்றது. சைவ சித்தாந்தம் அடிப்படையாக சொல்கின்றது, இந்த இன்ப துன்பங்களில் இருந்துதான் எங்களுக்கு படிப்பு பாடம் கிடைக்கின்றது, வாழ்க்கை பாடம். அந்த பாடத்திலிருந்து தான் எங்களுடைய அறிவு திறன் விளங்குகின்றது என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே மீண்டும் இந்த வித்தை தத்துவம் எங்களுடைய அறிவு திறனை அனாதியில் ஆணவத்துடன் கட்டுப்பட்டு கொண்டிருந்த போது, கலை தத்துவத்தால் ஆணவப்புடி சிறிது தளர்த்தப்பட்டு ஆணவம் ஆன்மா செயல்படும் தன்மைக்கு வருகின்றது. இந்த வித்தை தத்துவத்தால் மீண்டும் இந்த வித்தை தத்துவம் அந்த ஆன்மாவின் பிடியை சிறிது மேலும் தளர்த்தி இந்த அறிவு திறனை போட்டுகின்றது. ஏனென்றால் அந்த ஆன்மாவை செயல்பட வைப்பதற்கு, அதுதான் வித்தை தத்துவம். ஆகவே நாங்கள் இந்த காட்சிகளை பார்த்தோம். கலை தத்துவத்தில் வாயில் காட்சி பார்த்தோம், மானத காட்சி பார்த்தோம், அதற்கு மேலாக தன் வேதனை காட்சியை பார்த்தோம். இந்த மூன்று காட்சி நிலைகளும் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். அதாவது அறி கருவிகளால் வரும் காட்சி வாயு காட்சியாகவும் அதை நிர்விகல்ப காட்சி என்றும் சொல்லுகின்றோம். இரண்டாவதாக மனம் பற்றியவுடன் ஐயுற்றவுடன் அந்த கரணங்கள் எல்லாம் வந்து நான்கும் புத்தி நிச்சயிக்கும் போது அது மானதக் காட்சியாக அமைகின்றது. அதை ச விகல்ப காட்சி என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இவை ரெண்டும் நடந்த பின் இந்த புத்தி முழுமையாக நிச்சயித்த பின் ஆன்மா இந்த நிச்சயத்தை புத்தி நிச்சயித்ததை அழுந்தி 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 அதை மீண்டும் 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 நுகர்கின்றது. அந்த நுகரும் நிலையில் வரும் காட்சி தன் வேதனை காட்சி. ஏனென்றால் அது தனித்தனி ஆன்மா சம்பந்தமானது. அதில் அதன் நுகரும் திறன், அதன் வினை எல்லாவற்றையும் வைத்துத்தான் அந்த அழுந்துதல் நிகழ்ச்சி நடைபெறும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த புத்தி தத்துவத்தில் அது நிச்சயித்து முடித்தாலும் மறந்து விடாதீர்கள், இந்த புத்தி தத்துவம் ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது. இதற்கு மேலே கலை தத்துவம் இருக்கின்றது. இந்த கலை தத்துவத்துக்கு மேலே இந்த தத்துவத்துக்கு மேலே வித்யா தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த வித்யா தத்துவத்தில் வித்தை என்பதுதான் அறிவுக்குரியது. ஆகவே இந்த புத்தியின் மூலம் என்னென்று பார்த்தோம் என்றால் அது வித்தை. அங்கிருந்துதான் அந்த அறிவு ஞானம் வருகின்றது. வித்தை தத்துவத்திலிருந்து புத்தி தத்துவத்திற்கு. ஆகவே எங்களுடைய தன்வேதனை காட்சியில் இந்த புத்திக்கு மேலாக வித்தை தான் கூடுதலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் வித்தையில் இருந்துதான் மறைமுகமாக இந்த புத்திக்கு முழு விடயங்களும் கிடைக்கின்றது. ஏனென்றால் வித்தை அறிவுக்குரிய தத்துவம், அது வித்யா தத்துவத்தில் அடங்கி இருக்கின்றது. அதையும் பேராசிரியர் குறிப்பாக கொடுக்கின்றார். ஆகவே இந்த தத்துவத்தில் இந்த புத்தி நிச்சயிக்க முதல் இதை கவனமாக கேட்க வேண்டும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதே போல் உங்களுக்கும் இதை நீங்கள் கவனமாக உள்வாங்குங்கள். இந்த காட்சி நிலைகளை முதலாவது காட்சியிலேயே உங்களுக்கு வாயில் காட்சி கிடைக்கும் போது இந்த அறிவு நிலை வாயில் காட்சியில் வரும் பொது காட்சி என்று சொல்லி இருக்கின்றோம். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒன்றுண்டு. அது என்ன காட்சியாகவும் இருக்கலாம். அந்த பொது காட்சியில் வரும் விடயம் புத்தி நிச்சயிப்பது மூன்றாவது காட்சி நிலையில் என்று பார்த்திருக்கின்றோம். அப்போது ஒரு கேள்வி வர வேண்டும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அப்போ முதல் நிலையில் வரும் காட்சியில் இந்த அறிவு விடயம் எங்கிருந்து வருகின்றது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி பிறந்தால் அது இந்த வித்தை தத்துவத்தில் இருந்து வருகின்றது. சிவசக்தியால் நடத்தி கொண்டிருக்கும் அசுத்த மாயையில் இருக்கும் வித்தை தத்துவத்தில் இருந்துதான் அந்த ஆரம்ப அறிவு விடயங்கள் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு வருகின்றது என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே புத்தி நிச்சயிக்கின்றது அந்த மூன்றாவது காட்சியில்தான். புத்தி நிச்சயம் இரண்டாவது காட்சியில் நடந்து மூன்றாவது காட்சியில் அழுந்தி அழுந்தி ஆன்மா அறிகின்றது. ஆனால் அதற்கு முதல் கிடைக்கும் அறிவு நிலை வித்தையிலிருந்து கிடைக்கின்றது. ஆனால் ஆன்மா புத்தி தத்துவத்திற்கு வந்த பின்தான் அது ஆன்மாக்களின் செயல்பாட்டுக்கு வருகின்றது என்பதை அங்கு குறிப்பு காட்டுகின்றார். ஆகவே இன்று சிறிய அளவு கலை தத்துவம் ஆகிய செயல் தத்துவத்தையும் வித்தை தத்துவம் ஆகிய அறிவு தத்துவத்தையும் பார்த்திருக்கின்றோம். இதை மீண்டும் மூலாய்வு செய்வோம் அடுத்த வகுப்பில். இத்துடன் இந்த வகுப்பில் இந்த இரண்டு தத்துவங்களை இன்று பார்த்திருக்கின்றோம். இத்துடன் இந்த வகுப்பை இன்று முடித்து உங்களுக்கும் அதற்குரிய நேரம் தரப்படுகின்றது. அட்டவணையை வைத்து இந்த சைவ சித்தாந்த வகுப்பு விடயங்களை அடிப்படை வகுப்பு விடயங்களை கேளுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கொண்டு வரலாம். ஆகவே அதை மீளாய்வு செய்து அடுத்த வகுப்பில் மீதியை நாங்கள் தொடர்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்று நெட் கவரேஜ் ப்ராப்ளம் காரணமாக இன்றைய சத்சங்கத்தை பூர்ணமாக உள்வாங்க முடியவில்லை. இருப்பினும் காணொலியை மீண்டும் கேட்டு அதனுடைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவங்கள் சிறப்பாக பகுதி நேரத்தில் சிறுபாய் கேட்கக்கூடியதாக இருந்தது. முழுமையாக 2-3 தடவைகளை திருப்பி திருப்பி கேட்டு அதை நான் மீட்டல் செய்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, அதுதான் முக்கியம். அதை மக்களுக்கு அழுந்தி 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 சொன்னீர்கள். அதை ஒரு தடவை கேட்பது, அழுந்தி கேட்பது, அழுந்தி 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 கேட்பது, 2-3 தடவை அதை நாசூக்காக உலகியல் சொல்லி சொன்னீர்கள். அது மிகவும் முக்கியமான சொல்லு. எல்லோரும் இதை கேளுங்கள். அட்டவணையை வைத்து இதை உங்களுக்குள் முடிந்தளவு உள்வாங்குங்கள். மீண்டும் 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 இதை பற்றி கதைக்கத்தான் போகின்றோம் பல வகுப்புகளில். ஆனால் நீங்கள் அதற்கு தயார் நிலையில் வர வேண்டும். வந்தால் அது உங்களுக்கு முழுமையாக புரியும். இறுதியாக நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் போது நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
நல்ல ஒரு சைவ சித்தாந்த கருத்துக்கள்ல கலை தத்துவத்தை பத்தியும் வித்தை தத்துவத்தை பத்தியும் நல்ல சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. இது கேட்டிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் கம்மியா தான் இருக்கும், பரவாயில்ல. புரிதல் கம்மியா இருந்தா தான் தெளிதல் நமக்கு வரும். என்னதான் சொன்னாங்கன்னு மறுபடியும் நம்மள கேட்க சொல்லும் மனம். அதனால அது அப்படியே இருக்கட்டும். இது சைவ சித்தாந்தத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு கட்டத்துக்கு வரணும். எல்லாம் அந்த 36 தத்துவத்துல அடங்கினது தான். இந்த 36 தத்துவமும் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு 60 விஷயங்களை அது வந்து ஆட்டிடியூட் பண்ணுது. மொத்தம் 96 ஆகுது. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பணும். எழும்பலன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலயும் யோகத்தை தேடி ஆன்மீகத்தை தேடுறவங்க அத்தனை பேரும் இதை தெரிஞ்சே ஆகணும். தெரியலன்னா நமக்கு தெளிவு கிடைக்காது. ஏதோ கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருப்போம். அதுவும் பிரச்சனை. அப்படியே போகக்கூடிய ஒரு வினை பயிர்ந்து அப்படிதான் நம்ம போவோம். நம்மள அப்படி போக விடாம மடைமாற்றம் செய்திருக்கு ஒரு காலம். ஏதோ ஒரு புண்ணிய விஷயங்கள் நடந்து இந்த ஆன்மாக்குள்ள நடந்தேறி இருக்கு. அந்தனுடைய நோக்கம் இப்படி ஒரு மடைமாற்றம் நடைபெறு. இத சைவ சித்தாந்தம் தெளிவா நமக்கு பதில் கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுல ஒரு சுருக்கமா ஒரு பேராசிரியர் வந்து கிளாஸ் நடத்தக்குள்ள சைவ சித்தாந்தத்துல சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்ம சாப்பிடுறோம் அது நமக்கு நல்லா தெரியுது. சாப்பிட்ட பிறகு உள்ள என்ன நடக்குதுன்றது 1 நிமிஷம் கூட நம்ம அதை பத்தி அறியறதே கிடையாது. ஆனா அது கரெக்டா அந்த வேலையை செய்யுது. உள்ள அது போய் அத மச்சாஸ் பண்ணி அரைச்சி 7 தாதுகளா பிரிச்சு இவ்வளவும் உள்ள நடக்குது. ஆனா அதை பத்தி 1 நிமிஷம் கூட நம்ம சிந்திக்கிறது கிடையாது. ஆனா வெளியே சாப்பிட்ட விஷயங்களை மட்டும் வெளியே சாப்பிட்ட விஷயம் மட்டும் நமக்கு தெரியும். அதே சாப்பாடு ஒரு நாளைக்கு செரிமானம் ஆகலன்னா ஒரு விளைவு ஏற்படுது. அப்ப கூட என்ன செய்யணும்னா உடனே ஒரு டேப்லெட்டோ ஒரு மாத்திரையோ வாங்கி போட்டு அதை செரிமானத்துக்கு கொண்டு வந்து அப்ப உள்ள என்ன நடந்துச்சு அதனால அந்த கோளாறு நடந்துச்சு என்றதையும் நம்ம அறியிறது கிடையாது. அது அறியாமை, அதான் மறைச்சி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் சித்தர்மார்கள் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, சூட்சமா சொல்லியிருக்காங்க. உன்னை நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, உனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ வெளியே தெரிஞ்சுக்கலாம். வெளியே நடக்கிறத பத்தி சொல்ல வேண்டியதில்ல, அதுவா அறியும். ஏன்னா உலகத்துல 1000 விஷயத்த அறிஞ்சு வச்சிருக்கோம், நமக்குள்ள நடக்கிற விஷயத்த வந்து அறிய விடாதான். அதான் மாயையுடைய 6 கோடி, இவர் சொல்றார் மாணிக்கவாசா, 6 கோடி மாயா சக்தி என்ன மாறி மாறி வந்து என்னுடைய ஆன்மீக தடைக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த வகையில இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள்ன்றது ஒரு சாதாரண கருத்துக்கள் இல்ல, ரொம்ப ஆழ்ந்த கருத்து. இதெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் வாழ்க்கையினுடைய ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் அத்தனையும் சிறப்பானது என்றத நம்ம தீர்க்க தரிசியா அதை நம்பி அதை செயல்படணும். அப்பதான் எந்த ஒரு விஷயத்த நம்ம விருப்பத்தோட செய்யறோமோ அந்த விஷயம் நமக்கு கை கொடுக்கும். விருப்பம் இல்லாத எந்த விஷயத்த எல்லாம் நம்ம விருப்பத்தோட தான் செய்யறோம், இன்னும் விருப்பம் வரணும்ன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் சைவ சித்தாந்த விஷயத்த நான் ரொம்ப விருப்பமா செயல்படுறேன், இன்னும் விருப்பமா தெரிஞ்சுக்கணும், இன்னும் விருப்பமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அது மாதிரிதான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த வாழ்க்கைக்கு தேவைப்படுது. அந்த வகையில இந்த தத்துவ கலை தத்துவம் வித்தை தத்துவம் சிறப்பாக இருந்துச்சு, இன்னும் சிறப்பாக நடக்க பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதமாக அதை இன்னொரு கோணத்தில் மக்களுக்கு இதில் ஏன் ஆர்வம் பெற வேண்டும், என்னத்திற்காக வர வேண்டும் என்பதை மிகவும் அற்புதமாக அதை பாபாஜி நருளா விளக்கியிருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது நான் உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன்.